أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله
السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا الله من اليار غليل الله من ويدتل سورة الأنعام راء آراوذ أتياية سلا ولك كريبه لينا مبارت ورهيرو إن شاء الله مدند ألو إندو فاربوم அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்தை புரிவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அவனுடைய வேதத்தை நம்பி அதன்படி செயல்பட்டு அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைந்த நல்லவர்களில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் அன்ஆமுடைய 100வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாத இணை வைப்பாளர்கள் அவர்கள் சில பொய் தெய்வங்களை சிலைகளை பொம்மைகளை வடிவமைத்து அவற்றை அல்லாஹுவிற்கு இணையாக வணங்குகின்றனர். அப்படி வணங்கும்போது அந்த சிலைகளுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த சைத்தானிய வழிபாட்டின் காரணமாக அந்த சிலைகளுக்குள்ளே ஜின்கள் இருந்து கொண்டு அவர்களை மயக்குகின்றன, ஏமாற்றுகின்றன. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த இணை வைப்பாளர்கள் ஜின்களை அல்லாஹுவிற்கு இணையாக ஆக்குகிறார்கள், ஜின்களை அல்லாஹுவிற்கு இணையாக ஆக்குகிறார்கள். ஜின்களை எப்படி இணையாக்குகிறார்கள்? இவர்களுடைய அந்த சிலைகளுக்கு இவர்கள் சைத்தானிய வழிபாடு செய்கின்ற காரணத்தால் ஜின்கள் அந்த சிலைகளுக்கு பின்னால் இருந்து இவர்களை பயமுறுத்துவது போன்று இவர்களுக்கு ஏதோ ஒன்றை செய்வதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்றனர். எனவே அவர்கள் நம்பிக்கொள்கிறார்கள், இந்த சிலைகளுக்கு ஏதோ ஒரு மகிமை இருக்கிறது, இவற்றுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு இந்த சிலைகளை அல்லாஹுவிற்கு இணையாக அவர்கள் வணங்குகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வகலகஹும், ஜின்களாக இருந்தால் என்ன, வேறு எந்த படைப்பாக இருந்தால் என்ன, அவற்றையெல்லாம் அல்லாஹ் தான் படைத்தான். அதற்கு பிறகு வகலகூடஹு பனீன வ பனாத் பிகைரி இல்மின், அல்லாஹ்விற்கு ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை கற்பனையாக அவர்கள் சொல்கிறார்கள். மூசா உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று யூதர்கள் சொன்னார்கள். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொன்னார்கள். மக்காவுடைய முஷ்ரிக்குகள் வானவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண் குழந்தைகளாக கற்பனை செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யஸிஃபூன், அவன் எவ்வளவு பரிசுத்தமானவன், இவர்கள் பேசக்கூடிய இப்படி கற்பனையான வர்ணனைகளிலிருந்து அவன் மகா தூய்மையானவன். ஆதாரம் கேட்கிறான் பாருங்கள், பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமிகளை எல்லாம் முன்மாதிரியின்றி படைத்தவன் அவன். அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது? குழந்தையை தனக்கு எடுக்க வேண்டும் என்று உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று. அன்னா யகூனு லஹு வலதுன் வலம் தகுல் லஹு சாஹிபா, அவனுக்கு மனைவி யாரும் இல்லையே, அவனுக்கு மனைவி யாரும் இல்லையே, அப்படி இருக்க அவனுக்கு குழந்தை எங்கிருந்து வந்தது? வகலகுல்ல ஷை, அவன்தான் எல்லா படைப்புகளையும் படைத்தான், அலீம், எல்லா படைப்புகளையும் அவன் நன்கறிந்து கொண்டிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட பரிசுத்தமான இறைவனுக்கு நீங்கள் குழந்தையை கூறாதீர்கள். ஆண் குழந்தையாயினும் சரி பெண் குழந்தையாயினும் சரி அவனுக்கு நீங்கள் இவற்றை கற்பனை செய்யாதீர்கள். அவன் மகா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அடுத்து சொல்கிறான் பாருங்கள், அவன்தான் யார், யார் வானம் பூமிகளை முன்மாதிரி என்று படைத்தானோ, யார் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை படைப்புகளையும் முன்மாதிரியின்றி ஒழுங்காக நேராக படைத்திருக்கிறானோ அவன்தான் உங்கள் ரப்பு. உங்கள் ரப்பு தான் அந்த அல்லாஹ். தாலிக்கும் அல்லாஹ் ரப்புக்கும், அல்லாஹ் தான் உங்கள் ரப்பு, உங்கள் ரப்பு தான் அல்லாஹ். லா இலாஹா இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் அறவே இல்லை. காலிக்கு குல்லி ஷை, அவன் தான் எல்லா படைப்புகளையும் படைத்தவன், எனவே அவனை வணங்குங்கள். வக்கீல், அவன் அனைத்தையும் பேணி பாதுகாத்து வருகிறான், கண்காணித்து வருகிறான், கவனித்து வருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் பார்க்கலாம் இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு வசனங்களுக்கு இடையிலே நான் தான் அல்லாஹ் என்பதற்குரிய ஆதாரத்தை கூறி, என்னை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்குரிய ஆதாரத்தை கூறி அவருடைய வணக்கத்தின் பக்கம் அழைக்கிறான். அல்லாஹுவை தான் நீங்கள் வணங்க வேண்டும், ஏன், அவன் தான் உங்களை படைத்தவன், அவன் தான் எல்லா படைப்புகளையும் படைத்தவன். எனவே படைத்த இறைவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்குவது அநியாயம் அல்லவா? அவன் தான் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்க, அவனை விட்டுவிட்டு தன்னைத்தானே கண்காணித்துக் கொள்ளாத ஒரு படைப்பை வணங்குவது அநியாயம் அல்லவா? இல்லாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுபூர்வமாக தெளிவாக அல்லாஹ் கேட்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது தெரியுமா? உலக மக்கள் என்ன, வானவர்கள் பறவைகள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வை பார்க்க நாடினாலும் பார்க்க முடியாது. அவனோ இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கோடான கோடி வானவர்கள், ஜின்கள், பறவைகள், மனிதர்கள், மீன்கள், இன்னும் எத்தனை பிரபஞ்ச படைப்புகள் இருக்கிறதோ எல்லாம் சேர்ந்து தங்களது பார்வையின் முழு சக்தியை அவை வெளிப்படுத்தினாலும் சரி அல்லாஹுவை பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹுவோ இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். சொல்கிறான், அவன் மிக மிக நுட்பமானவன், ஆழ்ந்து அறியக்கூடியவன். இப்படி அவனது அறிவு, அவனுடைய பார்வை, அவனது நுட்பம் எப்படி, கடுமையான இருள் சூழ்ந்த ஒரு இரவிலே, ஒரு கருப்பு பாறையிலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சிறிய கருப்பு எறும்பின் அசைவை, அந்த கருப்பு எறும்பை அவன் பார்க்கிறான். அதன் அசைவின் சப்தத்தை அவன் அறிகிறான். அந்த கருப்பு எறும்பு தன் உள்ளத்திற்குள் என்ன நினைக்கிறது என்பதையும் அவன் அறிகிறான். அப்படிப்பட்ட அறிவுடையவன் அல்லாஹ். கதிதா அகும்பசாயும் ரப்பிக்கும், அல்லாஹு தஆலா அடுத்து நபிக்கு சொல்ல சொல்கிறான். நபி, நபிய மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் வந்து விட்டன. ஆனா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் கூட்டி நமக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு காப்பீட்டு போய் எடுத்து சொல்கிறது, யாரை பார்த்து அல்லாஹ் இவற்றை எல்லாம் சொல்கிறான்? வெறும் நம்ம தராவிகளை ஓதி இனிமையா ரசிக்கிறதுக்கு மட்டுமா? முஸ்லிம்களே இன்னும் அல்லாஹ்வின் வசனங்களை, தௌஹீதின் அத்தாட்சிகளை சிந்திக்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி இதையெல்லாம் சொல்லுங்கள், உங்களுடைய நீங்கள் அறிந்தவர்களுக்கு, உங்கள் சமுதாய மக்களுக்கு சொல்லுங்கள். நபி அவர்கள் அழைத்து அழைத்து காபிர்களுக்கு ஓதி காட்டினார்கள் வசனங்களை. அன்பு சகோதரர்களே, நாம் எவ்வளவு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, அல்லாஹுவின் வேதத்திற்கு மிகப்பெரிய அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பாராக. எந்த காபிருக்கு அவரை அழைத்து உட்கார வைத்து, நமக்கு பழக்கமான எத்தனையோ காபிர்கள் இருக்கிறார்களே, அவர்களை அழைத்து உட்கார வைத்து அல்லாஹுவின் வேத வசனங்களிலே ஒன்றை ஓதி காட்டி இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறானே, யாரை பார்த்து சொல்கிறான்? குறிப்பாக இந்த இடத்திலே அல்லாஹுவை மறுத்தவர்களை பார்த்து, அல்லாஹுவுக்கு இணை வைத்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்திருக்கின்றன. யார் புரிந்து கொள்கிறானோ, யார் அவற்றை பார்த்துக் கொள்கிறானோ, விளங்கிக் கொள்கிறானோ, அவனுக்குத்தான் அது நன்மை. எவன் குருடனாகி விட்டானோ அவனுக்கு தான் அது கேடானது. நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், நான்
உங்களை பாதுகாப்பவன் அல்ல, உங்களுக்கு பொறுப்பாளன் அல்ல, உங்களை கண்காணிப்பவன் அல்ல. வழி நடத்த வேண்டியது, வழி காட்ட வேண்டியது, வழியை அறிவிக்க வேண்டியதுதான் என் கடமை. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, வசனங்களை மீண்டும் மீண்டும் நாம் தெளிவுபடுத்துகிறோம், மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். அவர்கள் நீங்கள் படித்து சொன்னீர்கள் என்று விரிவாக தெரிந்து கொள்வதற்காக அறியக்கூடிய சமுதாயத்திற்கு நாம் இப்படித்தான் குர்ஆனை தெளிவுபடுத்துகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இத்தபிஉ மா உஹிய இலைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பல இடங்களிலே சொல்வதுண்டு. எப்போது எப்போது மக்கள் புறக்கணிப்பார்களோ, மக்கள் கேட்க மறுப்பார்களோ, அல்லாஹ் சொல்லிவிடுவான், நபியே, நீங்க பின்பற்றிக் கொள்ளுங்கள். மக்கள் உங்களை புறக்கணித்தால் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், இத்தபிஉ மா உஹிய இலைக்கும் ரப்பி, உமது இறைவன் புறத்திலிருந்து வஹியாக என்ன அறிவிக்கப்படுகிறதோ நபியே நீங்கள் அதை பின்பற்றுங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ, எல்லாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வஹியாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதுதான். எனவே குர்ஆனை ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸை மறுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் குர்ஆனை மறுத்தார்கள். ஏன்? அல்லாஹ் என்ன கூறினார் நபிக்கு? நபியே, உங்கள் இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு வஹி இறக்கப்படக்கூடியதை பின்பற்றுங்கள் என்று. எனவே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு விருப்பமற்ற ஒன்றை, அல்லாஹ் அறிவிக்காத ஒன்றை செய்தார்கள் என்று ஒருவன் கூறினால் அவன் அல்லாஹுவின் தூதரின் மீது, அல்லாஹுவின் மீது இட்டுக்கட்டியவனாக ஆகுவான். நபி செய்ததெல்லாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வஹியாக அறிவிக்கப்பட்டதுதான். எனவே சுன்னத்தில் இருந்தா அதுக்கு தரஜா கம்மி, குர்ஆன்ல இருந்தா தரஜா கூட என்று ஒருவன் பிடிப்பானையானால் அவன் மிகப்பெரிய அநியாயக்காரன். இப்படி சுகூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை அவங்க பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி இடிமுடி கற்றவங்க, அதே போல பல்களை பற்கள் இருக்கல, இந்த பெரிய பல்ல வெட்டிக்கிறவங்க, இவர்களை எல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார். அப்ப உடனே ஒரு அம்மா ஒருத்தன் வந்துட்டாங்க. என்ன இப்ப சொல்லுது, எங்களுக்கு தெரியாத புதிய குர்ஆன் சொல்ற மாதிரி தெரியுது, நாங்களும் குர்ஆன் இங்கிருந்து இங்க வரைக்கும் கடைசி வரைக்கும் ஓதி முடிச்சிட்டோம், எங்கேயுமே அல்லாஹ்வுத்தால அப்படி செய்யறவங்கள சபிச்சதா நாங்க பார்க்கலையே அப்படின்னு கேட்டு வரோம். இந்த காலத்துல என்ன நடக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் உதாரணம் அந்த காலத்திலேயே நடந்து அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டு விட்டது. குர்ஆன்ல நாங்க பாக்குறோம், அல்லாஹ் அந்த மாதிரி பெண்களை சபிச்சதா இல்லையே, நீங்க அல்லாஹ் சபிச்சதா பயன் பண்ணீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நம்ம சகோதரது எல்லாம் அனுபவர்கள் வசனத்தை ஓதி காட்டினார்கள். சூரத்துல் ஹஸ்ருடைய எட்டாவது வசனம், وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانْتَهُوا. ரசூல் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் உங்களை எதை விட்டு தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ் கட்டளையிட்டாலும் ரசூல் கட்டளையிட்டாலும் ஒன்றுதான், அல்லாஹ் தடுத்தாலும் ரசூல் தடுத்தாலும் ஒன்றுதான். ஏன்? ரசூல் தடுத்ததிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லலையா? அல்லாஹ் சொன்னது. எனவே அல்லாஹ் தடுத்திருந்தா என்ன, ரசூல்லா தடுத்திருந்தா என்னன்னு சொன்ன உடனே அந்த அம்மா பேசாம போயிட்டா. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ் என்பது குர்ஆனுக்கு விளக்கம் தானே தவிர, குர்ஆனின் அந்த விரிவுரை தானே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் விரும்பாத எந்த ஒன்றையும் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. அவர்களா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லவும் விடமாட்டான். அப்ப அந்த ஒரு நம்பிக்கை ஹதீஸின் மீது நமக்கு வர வேண்டும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை அப்படியே பார்த்து கொண்டு போகும் ஒவ்வொரு பக்கத்திலிருந்து. குறிப்பாக அல்லாஹு தஆலா இப்ப இதுவரைக்கும் நமக்கு பேசிட்டு வந்ததுல உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுடைய ஆதாரத்தை எப்படி வைக்கிறான், சிலைகளை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுகிறான், நபிமார்கள் எப்படி செய்தார்கள் என்பதை சுருக்கமா அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது உடனே நம்மால யாருக்கும் இப்படி சந்தேகம் வந்துடக்கூடாது. எப்படி ஒரு கோயிலுக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு சகட்டு மேனிக்கு எல்லாரும் திட்டலாமா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வஹீதுக்கும் இந்த மாதிரி ஒரு ரோஷம் வந்து சிலைகளை திட்டுவதோ அல்லது மற்றவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை தகட்டு மேலுக்கு கெட்ட வார்த்தைகளையோ அல்லது ஒரு அசிங்கமாகவோ வேற மாதிரி திட்டுவது இதெல்லாம் கூடுமா என்று செய்த என்று நினைத்தால் அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், நபி மக்களே, நீங்க அப்படி செஞ்சிடாதீங்க. தவிர அவர்கள் அழைக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் திட்டி விடாதீர்கள், ஏசி விடாதீர்கள். சிகாப் என்று சொன்னால் ஏசுவது கெட்ட வார்த்தைகளை கொண்டோ அசிங்கமாகவோ அல்லது வேறு கீழ்த்தரமாகவோ ஏசுவது. அப்படி நீங்கள் செய்யாதீர்கள். செய்தால் அவர்கள் வரம்பு மீறி கல்வி இல்லாமல் அல்லாஹ்வை ஏசுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர் அந்தந்த கூட்டத்திற்கு அவர்களது செயலை நாம் அலங்கரித்து விட்டோம். அவர்கள் தங்களது ரப்பிடத்திலே வருவார்கள். அப்போது அவன் அவர்களுக்கு அந்த விஷயங்களை பற்றி உண்டான தெளிவை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதனால நீங்க குர்ஆன்ல சொல்லப்பட்ட மாதிரி அவர்களுக்கு அழைப்பை கொடுங்கள், அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், குர்ஆனை சிந்திக்க கூறுங்கள், படைப்புகளின் விளக்கங்களை எடுத்து கூறி இந்த படைப்புகளை சிந்திக்க கூறி படைத்தவனின் பக்கம் அவர்களை அடையுங்கள். அப்ப இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். ரொம்ப தாயிகள் பல இடங்கள்ல இந்த மாதிரி தவறுகளை செய்து விடுகிறார்கள். அழைப்பு பணியிலே மாற்றார்களுக்கு மத்தியிலே பேசும் பொழுது வார்த்தை எப்படி அழகிய நயத்தோடு பயன்படுத்த வேண்டுமோ அது தெரியாமல் நமக்கு மத்தியிலே பேசுவதை போன்று அவர்களுக்கு மத்தியிலே பேசுகின்ற காரணத்தால் அழைப்பு உள்ளே செல்வதற்கு பதிலாக அது வெளியே வந்து விடுகிறது. அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு அழகிய ஒரு வழிகாட்டுதலை இந்த இடத்திலே சொல்கிறார். அடுத்து இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அதாவது 111வது வசனத்தில் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்திலே, அதுக்கு முன்னாடி நபிமார்களுடைய காலத்திலையும் ஒரு பிரச்சனை என்ன எதா இருந்தாலும் அவங்க வித்தியாசமான சில கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் நபிமார்களை நபிமார்கள் என்று ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் சவால் விடுவார்கள். நல்ல கவனமா கேளுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு மறுத்தாங்க. அப்ப அல்லாஹ் என்ன கூறினான், தெளிவான கல்வி ரீதியான தர்க்க ரீதியான விளக்கங்கள் ஆதாரங்கள் சொல்லப்பட்டு அது அவற்றை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கண்கூடாக சில அற்புதங்களை கேட்கிறார்களே, அப்படி அற்புதங்களை மட்டும் கேட்டு ஈமான் கொள்வோம் என்று சொல்பவர்கள் இவர்கள் பெரும்பாலும் பொய்யர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே அதை கேட்டு நபியே நமக்கு அற்புதம் கிடைக்கணுமே அப்படின்னு நீங்க ஆசைப்படாதீங்க. இதே விஷயத்தை நம்ம இன்ஷால்லா பனி இஸ்ரவேல ரொம்ப விவரமா படிப்போம். இப்ப இங்க அல்லாஹ் எப்படி சொல்கிறான், நபியே அவங்க சொல்றாங்கல்ல மலக்குகள் எல்லாம் வானத்திலிருந்து இறக்கி உங்களுக்கு பக்கத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லி, அடல் இறந்து போன அவங்களுடைய பாட்டம் கூட்டம்லாம் அவங்களுக்கு உயிரா வந்து ஆமாங்க முகமது சொல்றது உண்மைதான் சொல்லலாம் அலிசன்னம் கபருன்னு ஒண்ணு இருந்துச்சு போய் பார்த்தோம், அங்க ஒரு மருத்துவக்கூடிய வாழ்க்கை இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இதெல்லாம் அவங்க வந்து எங்களுக்கு சொல்லட்டும்னு சொன்னாங்க. அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஏன் அவர்களிலே அதிகமானவர்கள் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள். ஜாஹில் தான் இப்படி கேட்போம், இப்படி ஜாஹில்கள் தான் இப்படி கேட்பார்கள். இல்மு உள்ளவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த கூற்றை சிந்தித்து புரிந்து இப்படிப்பட்ட அழகிய அறிவுரையை, இப்படிப்பட்ட நேரிய ஒரு தத்துவத்தை, இப்படிப்பட்ட நேரிய ஒரு வாழ்வியல் கலையை, அதுவும் அல்லாஹ் தனது படைப்புகளின் ஆதாரங்களை எடுத்து கூறி அவன் சொல்கிறான் என்றால் இதை விட உண்மை எதுவாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, சிந்திக்கக்கூடியவர் புரியக்கூடியவர் நேர்வழி பெறுவார் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் தாவா செய்து கொண்டிருந்த காலம். அப்ப அமர் இப்னு துஃபைல் அந்தௌசி அப்படின்னு ஒருத்தர் வர்றார். இவர் யாருங்க அப்படின்னா ஷாயிர், நதீம், அதீம், ரொம்ப பெரிய கல்விமான் அய்யாமுல் ஜாஹிலியால் கவி, அவ்வளவு நயம் படைத்தவர், அறிவு, புண்ணியமான அறிவு, பேச்சாற்றல், கவியாற்றல், அதே போல சிந்தனை எல்லாம். அவர் வர்றார், என்னடா மக்கால ஒரே பிரச்சனையா இருக்குது, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்தா பெரிய பெரிய தலைவர்கள் ஊர்ல இருந்து கிளம்பினோடனே எங்க போய் சேர்றாங்களோ அந்த இடத்துக்கு செய்தி முன்னாடியே போய் சேர்ந்துடும். அப்படியேங்கப்பா அம்பருப்புற துஃபைல் தௌசி வரா இருப்பான்னு தெரிஞ்சவனையே அபு ஜஹல் அபு லஹப் எல்லாம் வந்துட்டாலும் எங்க மக்காவுக்கு வெளியில வந்துட்டு அம்ரே வாங்க வாங்க பெரியவங்களே, பெரிய அறிவாளியே, பெரிய கவிஞரே, நீங்க எல்லாம் அப்படி ஆகும் இப்படி ஆகும், இந்த பாருங்க ஒரு மோசமான நேரத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க, மக்கால ஒருத்தர் இருக்கிறாரு முகம்மதுன்னு, ஏப்பா அவர் பெரிய சூரியனாரு.
தயவு செய்து அவர் பேச மட்டும் கேட்டாதீங்க, கேட்டா அவங்கள அமைக்குவார்,
கேட்டாலே அமைக்கிடுவார், உங்களை
ரசியம் பண்ணிடுவாரு. கேட்ட மட்டும் செஞ்சிடாதீங்க, என்ன
வேணாலும் அது நீங்க செஞ்சுக்கங்க.
நீங்க தயவு செய்து அவர் கிட்ட போய் உட்கார்ந்துடாதீங்க, அவர் சந்திச்சிடாதீங்க.
ஒரு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா அந்த இடத்துல தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவர் இப்படி சுத்தி வர்றாரு. அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிற இடத்துல அவங்க நிக்கிற அந்த நிலையை பார்த்த உடனே அவருக்கு ஒரு விதமான வசீகரமா இருக்கு. இதான் கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான இபாதத்துக்கும் பொய்யான திரை வழிபாட்டுக்கும் பொய்யான தெய்வ வழிபாட்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். அல்லாஹின் உண்மையான வணக்க வழிபாடு கண்ணியத்தோடு இருக்கும், அடக்கத்தோடு இருக்கும், மரியாதையோடு இருக்கும், ஒரு இறையச்ச உணர்வோடு இருக்கும், ஒரு இறை பாதத்தோடு இருக்கும். அடியான் தனது உண்மையான எஜமானனுக்கு முன்னால் நிற்கிறான் என்ற உணர்வை அவனுக்கும் கொடுக்கும், அவனை பார்ப்பவர்களுக்கும் கொடுக்கும். சமீப காலத்தில் கூட முஸ்லிம்கள் அறவே பார்த்திருக்காத ஒரு அமெரிக்கன் லேடி ஏதாச்சியமா ஒரு மலேசியா ஏர்போர்ட்ல டிரான்சிட் ஆகி போகும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு மலாய் பெண் ஒருத்தங்க தொழுதலை பார்த்துட்டு, என்ன இப்படி ஒரு இறை வழிபாடு உலகத்தில் இருக்குதா, வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் வித்தியாசமான ஒரு அமைப்பில் இந்த பெண் இவ்வளவு அமைதியாக அடக்கமாக தொழுகிறாரே. அப்படியே அந்த பெண்ணு தொழுது முடிச்ச உடனே போய், நீ இப்ப என்னமா செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பெண்ணு விவரம் சொல்ல, இவங்க விளக்கம் கேட்க விவரம் சொல்ல, அங்கேயே கடிமா சொல்லிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வெட்கப்படாமல் அல்லாஹ்வின் கடமைகளை அந்தந்த நேரத்தில் அங்கங்க செஞ்சு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு தாவா என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது பார்க்கிறார், அவர் தவாப் செஞ்சு வர்றாரு. வந்து அந்த இடத்துல வந்தா அவரால் வேகமா போக முடியும், வேகமா தவாப் வந்து அப்படியே சுலவாகிறாரு. அவர்களை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு அழகான மனிதர், இவ்வளவு கண்ணியமா இவ்வாறு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு தவாப்புடைய ரவுண்டு குறைய போறதுக்கு முன்னாடியே இவர் கை காலெல்லாம் விளவழத்து போச்சு. என்ன செஞ்சாரு, இந்த பஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டார், பஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு தூரமா போயிட்டு இருந்தவரு அப்படியே பக்கத்தில் கேட்டா, வித்தியாசமான வாக்கியங்களாக இருக்கிறது, வித்தியாசமான வசனங்களாக இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் அப்படியே நடக்க முடியாம அப்படியே தழுவி தழுவி நடக்கிறார். ஏழு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ரசூல் சொல்லாத திரும்ப ரெண்டு கத்த முடிச்சுட்டாங்க, முடிச்சுட்டா அப்பதான் வந்து இந்த சட்டம் இல்லை, எப்படி பகல் தொழுகையில் சத்தம் இல்லாம உழுதணும் அப்படிங்கிற சட்டம் எல்லாம் மக்கால இல்லை. எப்போதுமே ரசூல் சொல்லாலயத்தினா மக்கால பகல் தொழுகையிலையும் சத்தமா தான் ஓடுவாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல வீட்டுடைய முத்தத்திலேயே ஒரு மஸ்ஜிதை வச்சிருப்பாங்க. லுஹா நேரத்தில் வந்துருவான், வந்து அல்லாஹ் ரப்பன் தக்பீர் கட்டிட்டு குர்ஆன் சத்தம் போட்டு ஓதுவாங்க. அழுது 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 ஓதுவாங்க. எல்லா பெண்களும் சின்ன பிள்ளைகளும் வந்து கூடிவாங்க. மக்கால இருக்கக்கூடிய பெண்கள் சிறுவர்கள்ல 90% பேர் முஸ்லீமானது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தொழுகையில குர்ஆன் ஓதுறது வச்சாங்க. குறைஷி எல்லாம் வந்து அடிச்சு தொடக்கணும், அடிச்சு அந்த பெண்களையும் சிறுவர்களையும் தொடர்ந்து தொடர்ந்து தடுத்து விடுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் போயிட்டா திரும்ப வந்து அவங்க கருதி எல்லாம் உதவுவது இந்த பெண்கள் சிறுவர்கள் கேட்பாங்க. அப்ப தொழுது முடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போறாங்க. அவரு பின்னாடியே போறாரு, யாரு இந்த கைவாளி பசங்க எல்லாம் பாத்துடக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடியே போயிட்டு யாரும் இல்லாத ஒரு இடம் வந்த உடனே, ஏ இன்னவரை இல்லைங்கன்னு சொல்லிட்டு, நீங்க யாரு, என்னமோ ஏதோ ஒரு வழிபாட்டுல தொழுகையில ஓடிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய குர்ஆன் வசனத்தை அவருக்கு அங்கே ஓதி காட்டல. இப்ப நம்ம ஒவ்வொரு பயானுக்கு முன்னாடி பெரும்பாலான உலமாக்கள் குத்பத்துல் ஹாஜான்னு ஓதுவாங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹ்
فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أني رسول الله
திரும்ப சொல்லுங்க திரும்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க திரும்ப சொல்லுங்கன்றாரு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க மூணாவது தடவை இவர் சொல்றாரு நான் கவிஞர்களின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் குறி சொல்பவர்களின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் ஜின் பிடித்தவர்களின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் ஆனால் நீ கூறுகின்ற வார்த்தையோ இதில் எந்த வார்த்தையும் இல்லை நீ சத்திய தூதர் என்றால் நான் சாட்சி சொல்கிறேன் நீங்க என்ன சொல்லணும் எனக்கு சொல்லுங்க கூட்டத்தாருக்கு நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் எனது அழைப்பு வரும்பொழுது நீங்கள் என்னோட வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என் கூட்டத்தார்கள் என்னோட ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறாங்க நான் சொன்னா எதா இருந்தாலும் செய்வாங்க எனக்கு ஒரே ஒரு துவா கேளுங்க எனக்கு ஒரு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அற்புதத்தை எனக்கு துவா கேளுங்க அழைக்கும் போது இவருக்கு ஒரு அற்புதத்தை போனா அவருடைய கூட்டத்தாருடைய அந்த பகுதி வர்றதுக்கு முன்னாடி நெத்தில ஒரு டார்ச் லைட் வந்துச்சு எப்படி நெத்தில பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்துருச்சு இவர் பார்த்தாரு இதை பார்த்தானா இந்த ஆளுங்க நல்லதா புரியறதுக்கு பதிலாக கெட்டதா புரிஞ்சுட்டாங்க சிறை வழிபாட்டை விட்டுட்டு இந்த மாதிரி தௌஹீதுக்கு போனாரு அதனாலதான் நமது சாமிகள் எல்லாம் இவருக்கு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னு சொல்லி ஏதாவது சொன்னாலும் சொல்லிடுவாங்க இந்த வெளிச்சத்தை என்னுடைய கைத்தறியில கொண்டு வந்துடுறாள் அப்படின்னு துவாசிட்டு அடுத்த நிமிஷத்திலேயே அந்த வெளிச்சம் கைத்தறிக்கு வந்துச்சு நேரா போறாரு மனைவி வர்றாங்க கணவனே தலிப்போ தலிப்போ அப்படிங்கிறாரு என்னாச்சு நான் இப்ப தௌஹீத் முஹிதாயிட்டேன் மூமினாயிட்டேன் அல்லாஹ் ஒருத்தரதான் நான் வணங்குறேன் சிலையெல்லாம் வணங்க மாட்டேன் நீ சிலையை வணங்கிட்டு இருக்க உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல மனைவிக்காரங்க சொன்னாங்க சிலையாவது மண்ணாங்கட்டியாவது நீங்க இல்லாத எனக்கு எதுக்கு நீ எதை சொல்றீங்களோ அதுதான் எனக்கு மார்க்கன்ட்டாங்க அதே போல அத்தா அதே போல அம்மா ஊர் மக்கள் எண்பது பேர் அவருடைய கூட்டத்தார்கள் எல்லாம் சொல்றாங்க இனி உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது நான் தலைவரா இருக்குங்கிற அவசியமே கிடையாது எனக்கு ஒண்ணு நீ யாருமே எனக்கு வேணாம் இவர் வந்தவன இந்த மாதிரி சொல்றாருன்னு சொன்ன என்ன விஷயம் நீங்க எல்லாம் முஷ்ரிகா அந்த உரிமை இருந்துச்சு அவங்க புரியுதுங்களா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஹிக்மத் இருக்கு அதுக்காக இதே பார்முலாவை கொண்டு போய் நம்ம என்ன பார்த்தாலும் ஃபிட் பண்ண முடியாது இப்ப இந்த ஊர்ல அப்படி கிடையாது ஒவ்வொரு இடத்துல அப்ப அந்த அளவுக்கு மதித்து வைத்திருந்தார்கள் அந்த பிரியம் பாசம் இருக்கிற இடத்துல அப்படி சொல்லலாம் அது இல்லாத இடத்துல இந்த காலத்துல வைப்பிட போய் நீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் அப்பா நிம்மதியை பாண்டி போனதுன்றாங்க என்ன பிள்ளைகிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா இனி நமக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அதுவும் தெரியல நம்மள ஒரு நம்ம வரையிலன்னு சொல்லுவாங்க அந்த அளவு பாசம் உள்ளவர்கள்ட்ட நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப ஒரு பாசமான புள்ள இருந்துச்சுன்னா அந்த புள்ளையை போட்டு அடிக்க வேண்டியது இல்ல அந்த புள்ளையை போட்டு சாப்பிட வேண்டியதே கிடையாது இந்த பாரு இந்த மாதிரி செஞ்சா நான் உன்ட பேச மாட்டேன் மூஞ்ச திருப்பிக்குங்க அவ்வளவுதான் எப்படி இந்த மாதிரி நீ செஞ்சா உன்கிட்ட பேச மாட்டேன் நீங்க திருப்பிக்கீங்களா அவ்வளவுதான் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அத்தா அத்தான் பக்கத்துல வந்து உட்காந்து பாசம் இல்லாத புள்ளைகிட்ட நீங்க பத்து நாளா பேசாட்டி கூட அதுதான் இவருடைய தொந்தரவை நமக்கு முடிஞ்சுப்பா அதே போல பாசம் இல்லாத மனைவி பாசம் இல்லாத அத்தா பாட்ட இந்த மாதிரி திக்மத்து பண்ணிக்காது அதை புரிஞ்சுக்கணும் மக்கள் நான் சொன்னாங்க அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொன்னதான் எங்களுக்கு மாறணும் சொல்லி எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டான் அப்ப கண்ணியத்திற்குரியவர்கள் எதற்கு நாம் இந்த விஷயத்தை சொல்றோம்னு சொன்னா அல்லாஹ் அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறானே நபியினுடைய ஏதாவது குர்ஆனை சுன்னாவை அதை விளங்குறதே புரியறதே போதுமானது வேற ஆதாரம் எதுவுமே தேவையில்லை எனவேதான் ஆதாரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக அற்புதத்துக்கெல்லாம் அற்புதமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்கிறான் எனவே இந்த அற்புதங்கிறது யாருக்குன்னு சொன்னா ரொம்ப பலவீனமானவங்களுக்கு ஒரு திருப்திக்கு தானே தெரியல இது இல்மு ரீதியாக உள்ள இந்த குர்ஆனை போதுமானது அப்ப அடிக்கடி ஆதாரம் கேட்கிறவங்க சும்மா பேச்சுக்கு தான் கேட்பானவர்களை தவிர உண்மையிலே அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடிய நோக்கத்திலே இருக்க மாட்டார்கள் அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல சொல்கிறான் நபியே அல்லாஹ் அல்லாத ஒருவனை உங்களுக்கும் எனக்கும் இடையே தீர்ப்பாளனாகவோ உங்களுக்கும் எனக்கும் இடையிலே நடுவராகவோ நான் ஆக்கிக் கொள்ளவே மாட்டேன் அவன் இவ்வளவு தெளிவான வேதத்தை நமக்கு இறக்கி இருக்கும் பொழுது அவனை விட்டுவிட்டா ஒரு நடுவரை ஒரு தீர்ப்பாளரை நான் தேட முடியும் அல்லாஹுடைய இந்த வேதமும் வதம்மத் கலிமத்து ரப்பிக்க சிதக்கும் வஅத்லா இப்ப சொன்னமா இல்லையா என்ன விஷயம்
அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனே போதும் அல்லாஹ் சொல்றான்ல, அதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்கிறான் பாருங்கள், நபியே உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் உண்மையில் நிறைவானது, அதாவது நிறைவான உண்மை உடையது, இத மிஞ்சி உண்மை கிடையாது. நீதம், நிறைவான நீதம், இந்த சட்டத்தில் எந்த சட்டத்திலையுமே அநியாயத்தின் ஒரு அளவு கூட கிடையாது. அநியாயம் என்பது இந்த சட்டத்தில் எதிலும் எந்த விதத்திலும் கிடையாது, அவ்வளவு நீதமான நேர்மையான உண்மையான சட்டம் இது. எனவே இவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் என்ற காரணத்தால் பூமியில் உள்ள இந்த அதிகமான மக்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள் உங்களை நேரான பாதையில் இருந்து வழிகெடுத்து விடுவார்கள். இவர்கள் பின்பற்றுவதெல்லாம் கற்பனைகளைத்தான், யூகங்களைத்தான் பின்பற்றுகிறார்கள், இவர்களுக்கு உண்மையான ஞானம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் கொடுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம், இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மூமின்களுக்கும் ஒரு அதாவது உள் சட்டத்தினுடைய ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறான். புரியுதா? இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன விஷயத்தை பத்தி அல்லாஹ் பேசிக்கிட்டே வந்தான்? பொதுவான மார்க்கத்தை பத்தி, பொதுவான தௌஹீதை பத்தி அல்லாஹ் பேசிக்கிட்டே வந்தான். அந்த பொதுவான தௌஹீதை சொல்லி, பொதுவான மார்க்கத்தை சொல்லி தான் நம்ம என்ன செய்யணும், மக்களை தாவா பண்ணணும். அவன் வந்து நிறைய கேள்வி கேட்பான், பெண் இஸ்லாம் பெண்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, பெண்களை புர்கா போட சொல்கிறது, முஸ்லிம் தீவிரவாதியா இப்படின்னு சொல்லிட்டு அவன் 198 கேள்வியை கேட்டுட்டே இருப்பான். நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லு நினைச்சுட்டே இருக்காங்க. முதல்ல தௌஹீதை பத்தி பேசு, முதல்ல படைத்த இறைவன் அல்லாஹ்வா இல்லையா, வணங்குவது யாரை, யார் உண்மையான இறைவன், அந்த இறைவனுடைய உண்மையான வேதம் எது, அதை பத்தி முதல்ல பேசுங்க. அவன் கேட்கற எல்லா கேள்விக்கும் அவனை திருப்திப்படுத்துறதுக்கு பிறகுதான் அவனை மார்க்கத்துக்கு கொண்டு வரணும் நினைக்காத அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஏன், அவன் பின்னாடி சிக்கான். நீங்க ஒரு கேள்விக்கு பதில சொல்லுவீங்க, அவன் இன்னொரு கேள்வியை உண்டாக்குவான், இன்னொரு கேள்வியை உண்டாக்குவான். இப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டாங்க. யாரு, மக்கால வாழ்ந்த ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் மாட்டிக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சட்டத்தை இறக்கினான், நீங்க செத்த பிராணிகளை சாப்பிடாதீங்க, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகளை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு காஃபிர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எப்பயாவது ஒரு சட்டம் கிடைக்குமா, இவங்க மடக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் கூட்டம் போட்டாலும் பசங்கமா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலிருந்து சஹாபாக்கள் எல்லாம் பயான் கேட்டுட்டு மார்க்க விஷயங்களை கேட்டு புரிஞ்சு போன அப்படியே எல்லாரையும் அழிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பலவீனமான கொஞ்சம் சாதாரண மக்கள் இருப்பாங்கல்ல, அவர்கள் ஐம் உள்ளவர்களை செய்ய முடியாது, பொதுமக்கள் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு, சரிங்க என்ன ஏதோ முகமது புதுசா பயன் பண்றாங்க சாப்பிடுற விஷயத்தை பத்தி, அடுத்ததான் சாப்பிடணுமா, செத்தா சாப்பிடக்கூடாது, இது வரைக்கும் அவங்க செத்துல சாப்பிட்டு இருந்தேன். நீங்க கூட ஜாக்கிரதை எல்லாம் பண்பு, அந்த நஜாஷி மன்னருக்கு முன்னாடி குரானுடைய வசனத்தை உதவி காட்டுறதுக்கு முன்னாடி உங்களது முகமது நபி எதற்கு எதற்கு அழைப்பு கொடுங்கள்னு சொல்லும் பொழுது அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உறவுகளை துண்டித்துக் கொண்டிருந்தோம், சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம், செத்த பிராணிகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், எங்களுக்கு இந்த நபி வந்தார், இறைவனை வணங்க சொன்னார், உறவுகளை சேர்க்க சொன்னார், செத்த பிராணிகளை சாப்பிடுவதை விட்டு எங்களை தடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஐயாமு ஜாகிலியால ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு உள்ள முஷ்ரிக்கும் அப்படித்தான் இருப்பான். ஷிர்க்கினுடைய அந்த வாடையில ஒண்ணு என்ன, செத்ததை அவர்கள் சாப்பிடுவார்கள். அப்ப அந்த காப்பீடு கூப்பிட்டு இப்ப கேட்கிறாங்க, சரிங்க இப்ப ஒரு பிராணிய அறுத்தீங்க, அறுத்தீங்களா, அர்த்தம் செத்து போச்சா, செத்து போச்சு, இப்ப இதை சாவடிச்சது யாரு அப்படின்னு கேட்டோம். என்ன சொல்றது, இப்ப எதார்த்தமா சொல்லணும், இப்ப இதை சாவடிச்சது யாரு, அர்த்தவர் சாவடிச்சாரு. சரிங்க, ஒரு ஆடோ மாடோ தானா செத்து போச்சு, இதை சாவடிச்சது யாரு, தானா செத்து போச்சு, நோயில் இல்ல தானா செத்து போடுது, யார் சாவடிச்சா, நல்லா இருக்குது கதை, நீங்க சாவடிச்சா சாப்பிடுவீங்களா, அல்லாஹ் சாவடிச்சா சாப்பிட மாட்டீங்களா நீங்க அப்படின்னு நாங்க பாருங்க. இந்த அப்பா முஸ்லிம்களுக்கு ஆஹா என்னடாது, இவ்வளவு பெரிய லாஜிக்க சொல்லிட்டாலும் மாட்டிக்கிட்டோமே என்ன ஆச்சு அப்படின்னு பயந்து போயிட்டாங்க. எது லாஜிக்கு, அல்லாஹு தஆலா பாருங்க ரப்பல் ஆலமீன் இதுக்கு பதில் சொல்றா பாருங்க, நாங்க இப்படிதாங்க பதில், நீங்க எப்படி பதில், இதுதான் விளக்கம் அல்லாஹ் சொன்னா பாருங்க. முதல்ல இந்த ஆயத்துக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு ஆயத்துக்கு தர்ஜுமா சொல்லிக்கிறேன். அல்லாஹ் இந்த பிரச்சனையை எப்படி ஆரம்பிக்கிறான், முதல்ல உங்களுக்கு சொன்னேன்
அவர்கள் நபியே அவங்கள ரொம்ப அதிகமான பேருக்கு பின்னாடி நீங்க போனீங்கன்னா அவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களை வழிகெடுத்துருவாங்க. அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் எதை? கற்பனையைத்தான், யூகத்தைத்தான். அவன் லாஜிக்னு சொல்றான், அது லாஜிக்காது, அது கற்பனை யூகம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இப்ப விஷயத்துக்கு வரான். பாருங்க, நீங்க உண்மையான மூமின்களாக இருந்தால் அல்லாவின் பெயர் கூறி அறுக்கப்பட்டதை சாப்பிடுங்கள். அல்லாவின் பெயர் கூறி அறுக்கப்பட்டதை சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று லாஜிக்க சொன்னவுடனே சில சகாபாக்கள் பயந்துட்டாங்க. சொல்லி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எதெல்லாம் ஹராமோ அதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டான். நிர்பந்திக்கப்பட்ட நேரத்தில் மட்டும் அவை உங்களுக்கு ஹலால் என்பதையும் அவன் தெளிவுபடுத்தி விட்டான். மக்களில் அதிகமானவர்கள் கல்வி இல்லாமல் தங்களது மன இச்சையை கொண்டு மக்களை வழிகெடுக்க நினைக்கிறார்கள். நபியே, உங்களது இறைவன் மிக அறிந்தவன், அவனது சட்ட வரம்புகளை மீறக்கூடியவர் யார் என்று. மேலும் மூமின்களை உங்களுக்கு சொல்கிறேன், பாவம் வெளிப்படையாக இருந்தாலும் மறைவாக இருந்தாலும் அதை விட்டுவிடுங்கள். யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை கொடுக்கப்படுவார்கள். மூமின்களே, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாததை நீங்கள் சாப்பிடாதீர்கள், அது ஒரு பெரும் பாவம். ஷைத்தான் தனது தோழர்களுக்கு, தனது கூட்டாளிகளுக்கு அவன் வஹி அறிவிக்கிறான், செய்தி சொல்கிறான், அவர்களது உள்ளங்களிலே போடுகிறான், உங்களிடம் வந்து தர்க்கம் செய்வதற்காக. அப்ப இந்த லாஜிக் போட்டவன் யாரு நல்லா சொல்றான்? ஷைத்தான் வந்து அவர்களது உள்ளத்திலே போட்டான், உங்களிடத்திலே தர்க்கம் செய்வதற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறுத்ததுனா என்ன, செத்து போனதுனா என்ன, அதுல இருக்கிற நன்மை என்ன, இதுல இருக்கிற தீமை என்ன, அப்படின்னா விளக்க அல்லாஹு தஆலா சைன் செஞ்சு பயான் பண்ணல. நான் சொல்லிட்டேன், சொல்ற அல்லாஹு தஆலா, வைனா தஅதுமூஹும் இன்னகும் லமுஷ்ரிகூன் வகத் ஃபஸ்ஸல லகும் மா ஹர்ரம அலைக்கும். உங்களுக்கு ஹலால் எது, ஹராம் எது என்பதை நான் சொல்லிட்டேன். திரும்பி அந்த காஃபிர்கள் குழப்பின குழப்பத்துக்காக வேண்டி நீங்க அடுத்ததை சாப்பிடாம விட்டீங்கன்னு சொன்னா அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க முஷ்ரிக் தான். வைன் அத்தாத்து முகம் போய் படிச்சு பாருங்க, 121 வசனத்தில் அல்லாஹ் இதை முடிக்கிறான், 118 ஆரம்பிச்சு. அவர்களுடைய பேச்சு கேட்டு அதன்படி நீங்க செய்துட்டாலே போதும், நீங்களும் அவர்களை போல முஷ்ரிக்குகள் தான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா முதல் அழைப்பாளராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அவர்களுடைய முதல் அழைப்பு சமுதாயமாகிய சஹாபாக்களுக்கும் தெளிவுபடுத்துவதை கொண்டு நமக்கும் ஒரு உண்மையை தெளிவுபடுத்துகிறான். யார் குர்ஆனை சுன்னாவை ஏற்றுக்கொள்ளாத காபிர்களாக இருக்கிறார்களோ அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வியாக்கியானங்களை, விளக்கங்களை, லாஜிக்குகளை பேசிக்கிட்டு நம்ம இருக்கிறோங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ஒரு லாஜிக்கை சொன்னா அந்த லாஜிக் உடைக்கிறதுக்கு இன்னொரு லாஜிக்கை சொல்லுவோம். இது வேதம், எங்களுக்கு எங்களது இறைவனால் அருளப்பட்டது, இதுல தெளிவான செய்தி இருக்கிறது, இதுதான் எங்களது இறைவனுடைய சட்டம் என்று நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஏன்னு சொன்னா சில பேருக்கு இந்த ஒரு நோய் இருக்குது. என்ன நோய்? கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொன்னாதான் நம்ம அறிவாளியா நடப்பாங்கன்னு சொல்லு. எப்படி எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாதான் நம்ம அறிவாளி, நம்மள ஒரு பெரிய பேச்சாளர்னு ஆளுநரும் எழுதிப்பாங்க. தெரியாதுன்னு சொன்னா இல்லங்க, அல்லா இப்படித்தாங்க சொல்லியிருக்கலாம், ரப்பு இப்படித்தாங்க சொல்லியிருக்கலாம். அவன் ரப்புன்னு முதல்ல ஏத்துக்க, யார அல்லா அவன் ரப்புன்னு ஏத்துக்க. அவன் மிகப்பெரிய ஞானம் உள்ளவன்கிறது ரெண்டாவது ஏத்துக்க. அவன் எல்லாமே அவனுக்கு தெரியும், அவன் சொன்ன சட்டம் எல்லாம் நீங்கிறத நீ ஏத்துக்க. அப்ப இந்த சட்டத்தை ஏத்துட்டு போய் எதுவும் குழப்ப. இப்படித்தான் அல்லா நமக்கு சொல்ல சொன்னானே தவிர அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்று அல்லாஹ் கட்டாயப்படுத்தவே கிடையாது. அப்படி படுத்திருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனையோ விஷயத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஒருத்தர் வந்தார், கேள்வி மேல கேட்டுக்கிட்டே இருக்கார். அவங்க தெரியல தெரியல தெரியலங்கிறார். 40 கேள்வி எடுத்துட்டு வந்தார் அவருக்கு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 கேள்விக்கு தான் பதில் சொன்னாங்க. அவர் ரெஜிஸ்டர் போமா, நாங்க உங்களை போய் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க, நானும் இங்க இருந்து அப்ரிக்கால இருந்து உங்களை தேடி வந்து கேள்வி கேட்டு கேள்வி கேட்டா 4-5 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மத்ததுக்கு தெரியல 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 இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை போய் ஆளுன்னு ரொம்ப சொல்றாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எப்பா எனக்கு தெரியல தெரிஞ்சுக்கிட்டீல, நீ பின்னாடி யாரெல்லாம் போய் சந்திப்பியோ ஊர் வரைக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இப்ப மாளிகைக்கு தெரியல மாளிகைக்கு தெரியலன்னு சொல்லு. அப்ப தெரியல என்று சொல்வதிலே வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இமாம் சுர்பா ஹதீஸ்ல பெரிய அறிஞர், மலை ஹதீஸ்களை லட்சக்கணக்கில் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார், எனக்கு தெரியல அப்படின்னாரு. என்ன வெக்கமே இல்லை உங்களுக்கு, இவ்வளவு பெரிய ஆலிமா இருந்துகிட்டு தெரியலன்னு பதில் சொல்றீங்கன்னு சொல்லி இமாம் சுர்பா சொன்னாங்க, என்னை விட சிறந்த மலக்குகள் அல்லாஹ் கேட்கும் போது சுபஹானக லா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா, யா அல்லாஹ் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நீ கற்றுக் கொடுத்ததே தெரியலன்னு சொன்னாங்க. அவங்களே தெரியலன்னு சொல்றதுக்கு வெக்கப்படாத போது நான் எப்பா வெக்கப்படணும், அவங்களோடதான் எனக்கு கல்வி இருந்துச்சு. அதே போல இன்னொரு அறிஞர் இடத்துல ஹசன் பஸ்ரியா இருக்கணும், இந்த மாதிரி கேள்வி கேட்டு கேட்டு பதில் சொல்லுன்னு சொன்னவன, அப்ப அவங்க சொல்றாங்க அல்லாஹு தஆலா அவனது நபிக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுத்தான். இப்ப நபி இடத்துல வந்து யூதர்கள் கேட்டாங்க, நபியை ரூஹை பற்றி சொல்லுங்கள் சொல்லி அல்லா பதில் சொன்னா, ரூஹ் என்னன்னு சொல்லி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ரூஹுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை ஈமான் கொண்டு போட்டான். ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் நபியே, சொல்லிட்டா உடனே ஈமான் கொண்டு தயாரா நினைச்சு ஒரு கூட்டம். அல்லா சொல்றான், அல்லாவுடைய கட்டளை சொல்லுங்க, ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டோம், விளக்கம் சொன்னா ஏத்துக்கிட்டோம், தேவையே கிடையாது. ஓமா ஊத்தி திமிழர் எழுமி இல்லா கலீலா, அறிவிலே ஒரு சொற்ப அளவு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களை இந்த விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். ஒன்று, நமக்கு அல்லாஹுவின் வேதத்தின் மீது நிறைவான அசைக்க முடியாத ஈமான் இருந்து அந்த ஈமானோடு நாம் தாவா செய்ய வேண்டும். அல்லாஹுவின் பக்கம் அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்வதன் பக்கம் அழைக்க வேண்டும். அவனது சட்டம் நீதமானது, அல்லாஹுவை நம்பு என்று கூறி அல்லாஹுடைய தீனின் பக்கம் அழைத்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட குழப்பம்லாம் வராது. தௌஹீத விட்டுவிட்டு நீங்க மணிகணக்கா எதையாவது பத்தி பயம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க இப்படித்தான் கேட்டுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய தீனை புரிவதற்குண்டான விளக்கத்தை நமக்கு தந்தருவானாக. நமது விளக்கங்களில் ஏற்படுகிற தவறான சிந்தனைகளிலிருந்து, குழப்பங்களிலிருந்து, வழிகேடுகளிலிருந்து, சீர்கேடுகளிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.